உணர்வு உணர்ச்சிகள் இவை இரண்டிலும் நமக்கு அவசியமானது எது, நமக்கு பாதகமானது எது என்பதை பார்ப்போமேயானால், சிந்தனையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உணர்வு நமக்கு அவசியமானது, உணர்ச்சிகள் நமக்கு ஆகாது. உணர்வு என்றால் என்ன? உணர்வு என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது, என்னுடைய தேவையாக இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக அத்தியாவசியமான தேவைகளில் உள்ளதாக என்னுடைய உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு செயல்பாட்டையும் என்னால் மேற்கொள்ள முடியாது. உணர்வுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்கிறது. நான் பேசும் பொழுது உணர்வு புரிகின்றது, புரியும் விதமாக பேசுங்கள். புரிய வேண்டும் என்றால் நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்களா? அந்த தெளிவு நீங்கள் எதனை பேசுகின்றீர்களோ அதனை வாழ்ந்தால் தவிர அந்த தெளிவை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. இயற்கையிலிருந்து எது வருகின்றதோ அது தெளிவானது. படித்துவிட்டு செயற்கையாக மனப்பாடம் செய்துவிட்டு எதை பேசுகின்றேனோ நிச்சயமாக அது எனக்கும் விளங்காது, உங்களுக்கும் விளங்காது. அதனை பயன்படுத்துவது அரிதானது. அப்படியே பயன்படுத்தினாலும் அதிலுள்ள நன்மைகள் எதுவுமே நமக்கு விளங்காது என்பதையும் நாம் அறிய வேண்டும். என்னுடைய தேவை இப்பொழுது, எதிர்காலத்தில் எனக்கு நன்மைகள் நிகழ வேண்டும் என்ற உணர்வு, என்னுடைய தீமைகள் எனக்கு நீக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய உணர்வாக இருக்கிறது. என்னுடைய உணர்வு கூறுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விலக வேண்டும். இனியும் உங்களுக்கு உங்களுடைய எங்கி இருக்கக்கூடிய வாழ்நாட்களில் எந்த தீமையும் உங்களை தீண்டக்கூடாது. இது இறைவனிடமிருந்துள்ள ஒரு உணர்வு. வெளியிலிருந்து கேட்கவில்லை, உள்ளத்திலிருந்து எனக்கு உணர்வாக இருப்பது எண்ணமாக மாறுகின்றது. அந்த எண்ணம் அழகாக இருக்கின்றது, அதனை விரும்புகின்றேன், வேண்டும் என்று விரும்புகின்றேன். வேண்டுதலுக்குரிய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் அவரவருடைய இருதயங்களில் உணர்வாக அமைக்கப்படுகின்றன. உணர்வு என்பது இறைவனிடமிருந்துள்ள ஒரு அழகான செய்தி, அதனை இறை உணர்வு என்று கூறுகிறோம். ஒவ்வொரு உணர்வும் அழகாக இருக்கின்றது, உணர்ச்சிகள் அழகாக இல்லை, என் மனதை பாதிக்கிறது. அழகான உணர்வாக உங்களுக்கு இறைவன் தன் ஆற்றலிலிருந்து அறிவிக்கின்றான். நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இறைவனுடைய உதவி வேண்டும் என்று விரும்புபவர்கள், இறைவன் இருக்கின்றான் என்றும் நம்பிக்கை கொள்பவர்கள். இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்று நம்பிக்கை கொள்ளாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. கண்களால் பார்க்கக்கூடியது அவ்வளவுமே உங்களுடைய அறிவாகவும் உணர்ச்சிகளாகவும் இருக்கின்றன. காதுகளால் கேட்கக்கூடியவையும் பெரும்பாலும் பொய்யானவையும், கேள்விப்பட்டதையுமே அவர்கள் அறிகின்றார்கள், அறிவிக்கின்றார்கள். நாமும் அறிகின்றோம், பிறருக்கும் அறிவிக்கின்றோம். அதே கேள்விப்பட்டதை உண்மையா பொய்யா என்று கூட பார்க்காமல், இவ்விதமாக நாம் இறைவனை கூட கேள்விப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே தவிர உணர்ந்து வாழவில்லை. சடங்காகவும் சம்பிரதாயங்களாகவும் நாம் கடவுள் என்றும் தெய்வம் என்றும் ஆண்டவன் என்றும் இயேசு என்றும் அல்லாஹ் என்றும் நாம் சடங்காக இவ்வளவு பெயரையும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, அது அழகானதும் உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தியை, சிறப்பான ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றது. அந்த இறை உணர்வுக்கு உரியவன் அல்லாஹ். உங்களுடைய ஒவ்வொரு தேவையையும் உன்னிப்பாக கவனித்து உங்களுடைய உயிருக்கும் சமீபமாக இருக்கக்கூடிய மனம், அந்த மனதிற்கு உயிரோட்டக்கூடிய இறை உணர்வு, அந்த உணர்வை ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையே அவரவருடைய இறைவனாக உணர்ந்தால் தவிர, என்னுடைய சமுதாயம் எனக்கு கற்றுக் கொடுத்தது அல்லா என்றும் ஜீசஸ் என்றும் பெருமாள் என்றும் ஒரு காலம் வேலைக்காக நீங்கள் உணர்ந்தீர்களா உங்களுடைய இறைவனை? உங்களுடைய தேவை ஒன்று, அடுத்தவருடைய தேவை என்னென்று, இன்னருடைய தேவை என்னென்று, இதற்காக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அவனிடம் நீங்கள் உங்களுடைய தேவைகளை முறையிட வேண்டும் வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு விரும்புதலும் வேண்டும். ஒவ்வொரு சமுதாயமும் கூட்டு பிரார்த்தனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டு பிரார்த்தனை, உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்பது பிரார்த்தனை. உங்களுடைய தேவை எனக்கு தெரியாது, என்னுடைய தேவை உங்களுக்கு தெரியாது. எப்படி கூட்டாக உட்கார்ந்து கொண்டு எல்லோருடைய தேவையையும் எல்லோரும் சத்தமிட்டு பேசுவது எப்படி இருக்க முடியும்? யாரோ ஒருவர் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார் என்றால் அந்த பிரார்த்தனை எப்படி உங்களுடைய உணர்வுக்கு உரியதாக அமையும்? உங்களுடைய இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி நாம் அதனை புறக்கணித்தவர்களாகவோ அலட்சியப்படுத்தியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? யாருக்கு எப்படி உணர்வில்லை? எல்லாரும் ஒரு தேவையை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். ஒரு தேவை, அந்த தேவையை நான் அறிய மாட்டேன், அவ்வளவு நிச்சயமாக அறிவார்கள். ஆனால் அந்த தேவைக்கு பின்னணி அமைதியான வாழ்க்கை வேண்டும். என்னுடைய கஷ்டங்கள் நீங்கினால் அமைதி உண்டு, என்னுடைய கவலைகள் நீங்கினால் அமைதி உண்டு, என்னுடைய பயம் நீங்கினால் எனக்கு அமைதி உண்டு, என்னுடைய வருத்தங்கள் நீங்கினால் எனக்கு அமைதி உண்டு. அமைதி என்ற ஒரு உணர்வை நீங்கள் விரும்பி வந்திருக்கின்றீர்கள். தவிர குறிப்பிட்ட ஒரு கஷ்டத்தை கொண்டு வரவில்லை. பல கஷ்டங்கள் இருக்கின்றன. எது அதிகமாக இருக்கின்றதோ அந்த கஷ்டத்தை மட்டும்தான் நாம் உணர்கின்றோம். மற்ற கஷ்டங்களை நாம் கேட்பதில்லை. ஒட்டுமொத்தமாக அவ்வளவு தீமைகளும் என்னை விட்டு நீங்க வேண்டும், இது உணர்வாக இருக்கின்றது. என்னுடைய தீமைகள் என்னவென்றால் நான் அறியாததை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உதாரணமாக எனக்கு நோய்கள் நீங்க வேண்டும், அதனை நிவர்த்தி செய்து கொள்வதும் அதனை நீக்குவதும் எப்படி என்று அறியாத நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய கஷ்டங்களை நீக்கிக் கொள்ள என்னுடைய வழிகளையும் மனிதர்களுடைய வழிமுறைகளையும் நாடிச் சொல்கின்றேன். அப்படியானால் தெளிவில்லாத ஒரு விஷயத்தின் மீது நீங்களும் அமைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு அமைதி வேண்டும் என்றால் தெளிவு வேண்டும். தெளிவு இயற்கையிலிருந்து விளங்க வேண்டுமே தவிர ஊரால் சொல்லி அந்த தெளிவை நிச்சயமாக நான் ஏற்க முடியாது. சிந்தித்து உணரக்கூடியவர்கள் அந்த தெளிவை அடைவார்கள். உங்கள் இறைவனால் உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கக்கூடிய அந்த உணர்வை, இறை உணர்வு, அதற்கு வடிவம் கிடையாது, ஆனால் அதற்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அழகான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை உண்டு. இந்த வாழ்க்கையை நீங்கள் ஏற்க வேண்டும். சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று இருக்கும் பொழுது நாம் உலகத்தின் சுகப்பொருள்களை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை தான் சுகமான வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவ்வளவும் இருந்து மனம் விரக்தியடைந்து தற்கொலை செய்து கொள்கின்றார்களே ஏன் என்று அந்த கேள்வி வரும்பொழுது இவ்வளவு சுகங்களும் அவருக்கு சுகமளிக்கவில்லை, மனதின் சுகம் முக்கியம் என்று. எல்லா சுகங்களும் இருக்கின்றது, உலகத்தினுடைய அவ்வளவு சுகங்களும் இருக்கின்றது, ஆனால் தூக்கம் வரவில்லை. பயம், கவலை, பெரும் கவலையாக இரவு ஏன் வருகிறது என்ற அளவுக்கு, என்னக்கூடிய அளவுக்கு என்னுடைய தூக்கம் இல்லை என்ற அந்த ஒரு கேடு, துன்பம், பயத்தை ஏற்படுத்துகிறது. யாரும் உங்களுக்கு அந்த தூக்கத்தை கொடுக்க முடியாது. இறைவன் ஒருவனைத்து உங்களுக்கு தூக்கம் வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருப்பான் இறைவன். அதற்கு முன்பாக உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைதியின்மை நீங்க வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் கலவரங்களும் நீங்க வேண்டும். உணர்ச்சிகள் சுத்தமாக அழிக்கப்பட வேண்டும். உணர்வு, அமைதி என்ற உணர்வு உங்களுக்காக இறைவன் அனுமதித்திருக்கின்றான். அந்த அமைதியில் உங்களுடைய மனம், அந்த அமைதியில் உயிரோட்டத்தை பெருக்குமே தவிர உயிரோட்டத்தை பாதிக்காது. ஆனால் அந்த அமைதி கற்றுவிட்டால் என் மனம் அங்கலாய்க்கும் பொழுது, படபடக்கும் பொழுது என் உயிரோட்டத்தை அது பாதிக்கிறது. இது சிந்தனையின் வடிவாக நீங்கள் எதனை புறக்கணித்தீர்களோ, அலட்சியப்படுத்தீர்களோ, சிந்தனை என்ற ஒன்றை அலட்சியப்படுத்திவிட்டு ஊரெல்லாம் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை இது மருத்துவ அறிவு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமே, அந்த மருத்துவ அறிவை நாம் இன்று முதலாக புறக்கணிக்க வேண்டும். உள்ளத்தில் நான் அறிய வேண்டிய இறைவனுடைய அறிவிப்பை நான் மேலாக கொள்ள வேண்டும். ஞானம் மிக்க மனிதர்களாக வாழ வேண்டுமே தவிர அறிவை கற்றுக்கொண்டு கல்வி படித்தவன் நான். இன்னும் மனிதர்கள் கற்றுக் கொடுத்த அறிவையெல்லாம் நான் ஆராய்ச்சியும் செய்து கொண்டிருக்கின்றேன், ஆராய்ச்சியாளர்களுடன் நான் என்று தங்களை பெருமைப்படுத்திக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நாமும் இனி வாழக்கூடாது. உணர்ச்சிகளில் வாழ்கின்றோம், பொருள்களின் அடிப்படையில் வாடும்படுத்தலாம். உணர்ச்சிகள் கூடாது என்று இறைவன் அறிவிக்கின்றான். அமைதியை மேற்கொள்ளுங்கள். உணர்வு, அழகான உணர்வும் கேடான உணர்ச்சிகளும், இந்த இரண்டிலிருந்தும் எதனை நாம் தேர்ந்தெடுக்கப் போகின்றோம் என்பதையும் இறைவன் கவனிக்கின்றான், நல்லறிவை கொடுத்திருக்கின்றேன், அந்த நல்லறிவை புறக்கணிக்கின்றார்களா இல்லையா என்று கவனிக்கின்றான். நீங்கள் இறைவனிடம் வேண்டுவதெல்லாம் என்னுடைய ஞானங்களை அதிகரிப்பாயாக இறைவனை என்பதுதான். கல்வி அறிவை நீக்கி உன்னுடைய ஞானங்களை எனக்கு அதிகரிப்பாயாக இறைவனே. இது உங்களுடைய ஒவ்வொரு உணர்வுக்கும் நீங்கள் இறைவனிடம் கேட்க வேண்டிய ஒரு வேண்டுதல். இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் இப்பொழுது அவருடைய இதயத்தில். அந்த உணர்வு அமைதியடையுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எனக்கு கை கால்கள் வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, கருத்து வலிக்கிறது, எனக்கு எல்லா விதமான நோய்களும் இருக்கின்றது, இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தவன் நான் இல்லை, யார் கற்றுக் கொடுத்தது இறைவன் கேட்கின்றான். உங்களுடைய மனிதர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு பிபி இருக்கிறது, உங்களுக்கு சுகர் இருக்கிறது, உங்களுக்கு கிட்னி வியாதி இருக்கிறது, உங்களுக்கு லிவர் வியாதி இருக்குது, உங்களுக்கு லங்ஸ் வியாதி இருக்குது, உங்களுடைய உடம்புல வியாதிகள் இல்லாத இடமே கிடையாது. இந்த வியாதியை, இந்த துன்பங்களை நீக்க வேண்டும் என்றால் எங்கெங்கெல்லாம் வலிக்கிறதோ அதையெல்லாம் ஆபரேஷன் செய்து எடுத்துட வேண்டும். இனி என்ன பாக்கி இருக்கும் உங்களுடைய உடலில்? எந்த ஒன்றுமே இல்லாத நிலையில் இப்பொழுது உயிர் பிழைக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள். இறுதியாக எல்லாம் அறுக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. ஆபரேஷன் என்ற மனிதனுடைய அறிவை நம்பி என்னுடைய உடல் சீர்குலைக்கப்பட்டு விட்டது, சின்னாபின்னப்படுத்தப்பட்டு விட்டது, அது குணமாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நீங்கள் என்னிடம் திரும்புகின்றீர்கள், என்ன உயிர் வேண்டும் என்று. இந்த உயிர் தான் உங்களுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை ஏற்கனவே ஏன் அறிய தவறினீர்கள்? ஒரு அணுவாக இருக்கக்கூடிய உயிர்தான் உங்களுடைய 6 அடி உயரமாகவும் அதற்குள் உறுப்புகளையும் அதனுடைய பக்குவத்திலும் அதனுடைய அளவீட்டின்படியும் நிர்வகிலும் அங்கு அமைத்து அதனுடைய இயக்கங்களையும் அந்த உயிரோட்டம்தான் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை ஏன் அறியவில்லை? ஒரு உறுப்பு வேலை செய்யவில்லை என்றால் அதில் உயிரோட்டம் இல்லை, அந்த உயிரோட்டத்தை படைப்பவன் யார், உயிரை படைப்பவன் யார் என்பதை கூட அறியாத நிலையில் நீங்கள் உங்களுடைய தெய்வங்களை வேண்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். டாக்டர்களிடம் சென்று நான் தேர்ந்தெடுத்து விட்டேன், அவர் ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கின்றார், நீ உதவி செய்ய. இதற்கு கெட்ட வழிகளுக்கு நாம் மனிதர்களை நோயாளிகளாக ஆக்கி அவர்களை டாக்டர்களிடம் கொண்டு சேர்த்த பிறகு இப்பொழுது நீ அதற்கு உதவி செய், யார் அந்த உறுப்பை வெற்றி எடுக்கப் போறானோ அவனுக்கு நீ உதவி செய். இதை உங்களுக்கு அவன் செய்துவிட்டால் உங்களுடைய அழிவுக்கு அவன் காரணமாக இருக்கின்றான் என்று நீங்கள் அவனை இழிவுபடுத்துவீர்கள். அவ்வளவு பேருக்கு முன்பாக ஏன் என்னை கைவிட்டாய் என்று கேட்கிறேன். ஆபரேஷன் என்ற ஒன்றை நீங்கள் செய்வதற்கு முன்பாக கையெழுத்திட்டுவிட்டு உயிருக்கு டாக்டர் உத்தரவாதம் இல்லை, நானே கொலை செய்தேன் என்று ஏற்றுக்கொள்கின்றேன் என்று நீங்கள் கையெழுத்திட்டுகிறீர்கள். பிறகு இறைவனும் உதவி செய்கின்றீர்கள். அங்கு இறைவனை நீங்கள் அழைக்கவில்லை, நீங்களாக கற்பனை செய்து கொண்ட இறைவனை அழைக்கின்றீர்கள், உண்மையான இறைவன் கேட்கவில்லை. எவ்வளவுதான் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்றாடினாலும் ஒன்றை நீங்கள் அறிய வேண்டும், நான் என் இறைவனிடம் திரும்புகின்றேன் என்றால் என் மனம் அமைதியாக இருக்குமா அல்லது பெரும் பயத்திலும் கலவரத்திலும் இருக்குமா என்று கேட்டால், இறைவனை நீங்கள் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறதனால் என் இறைவனிடம் திரும்பிவிட்டு நீ கவலையும் இல்லை பயமும் இல்லை என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு தழுதிக்கிருக்கும், அமைதியாக குடிகொண்டிருக்கும். ஆனால் டாக்டர்களிடம் சேர்த்த பிறகு கவலையும் பயமும் அழுகையும் அதிகமாக இருக்கும், நீங்கள் இறைவனிடம் மன்றாடுவீர்கள், காப்பாற்று காப்பாற்று என்று. இறைவனிடமிருந்து எந்த பதிலும் உங்களுக்கு கிடையாது, எனவே கவலையும் பயமும் துக்கமும் அதிகரிக்குமே தவிர ஒரு அன்னவளவு கூட குறையாது. இறைவனை நம்பிவிட்டால் நிச்சயமாக இறைவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன், மகாசக்தி என்று கூறக்கூடிய நீங்கள் எப்படி அந்த துன்பத்தோடும் அழுகையோடும் நீங்கள் பெரும் கவலையோடு துக்கங்களே நிகழ்ந்துவிட்டதை போன்று இறைவனிடம் கேட்கின்றீர்களே, நம்பிக்கை கொண்ட பிறகு இவ்வளவு இருக்கலாமா? கவலை இருக்கலாமா? பயம் இருக்கலாமா? இறைவனை நம்பிக்கை கொண்டேன், அகிலங்களை படைத்தவன், அகிலங்களின் அரசன், எனக்குள்ளும் அவனுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது, அவ்வளவும் இங்கு இருக்கின்றது. இந்த நிலையில் உங்களுடைய பிரார்த்தனை கவலைக்கிடமாக இருக்கின்றது, உங்களுடைய பிரார்த்தனையில் நம்பிக்கை இல்லை, பயமும் இருக்கின்றது. எதனை நோக்கி நீங்கள் திரும்பினீர்களோ அது உங்களுக்கு உதவவில்லை என்பதை உங்களுடைய இருதயங்கள் அறிவிக்கும். துக்கம் நிகழ்ந்துவிட்டதை போன்றே நீங்கள் என்று ஆரம்பித்திருக்கின்றீர்கள். பயம் மட்டுமில்லை, கவலை மட்டுமில்லை, துக்கம் துயர நிகழ்ச்சி நிகழ்ந்துவிட்டதாகவே நீங்கள் அதனை பார்க்கின்றீர்கள். உண்மையான இறைவனிடம் நாம் திரும்பவில்லை என்பதற்கு இது போதுமான சாட்சியமாகவும் ஆதாரமாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் என்று கதறுகின்றார்கள், இங்கு கவலையும் துன்பமும் இருக்கிறது. முஸ்லிம்கள் அல்லாஹ் என்று கத்துகின்றார்கள், பெரும் அலற்றலும் கவலையும் பயமும் துக்கமும் இருக்கின்றது. ஒவ்வொரு வரம் அவர்களுடைய கடவுள்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஊர் வழக்கப்படி ஒரு சம்பிரதாயத்தின்படி ஒரு சடங்கின் அடிப்படையில் உணர்வே இல்லாமல் எங்கு கவலையும் பயமும் இருந்து கொண்டிருக்கின்றது. யாருமே இறைவனை அறியவில்லை. நீங்கள் யாரொருவரும் எந்த ஒரு சமுதாயத்தையும் பின்பற்றக்கூடாது. உங்களுடைய இறைவனை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தை தெய்வ இல்லமாக ஆக்கும் முறையில் உங்களுக்கு தெய்வமும் இல்லை, தெய்வ இல்லமும் இல்லை, மன அமைதியும் கிடையாது. அவனை நீங்கள் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இருதய முத்திரையிடப்பட்டவர்களாக நாம் ஆகுவதற்கு முன்பாக உங்களுடைய இறைவனம் திரும்புங்கள். கட்டிடங்களில், நீங்களாக அமைத்துப்பட்ட கட்டிடங்களில் இறை இல்லங்கள் என்று நீங்கள் பெயர் வச்சிருக்கும் காரணமாக மனதை கல்லாக்கிவிட்டோம். மனம் என்ற அந்த உள்ளம் நிறைந்த கோயிலை, தெய்வ இல்லத்தை கல்லாக ஆக்கி வெளியில் வீசி எழுந்த பிறகு இங்கு மனமும் கிடையாது, உள்ளமும் கிடையாது, தெய்வமும் கிடையாது, இறைவனுடைய பேச்சும் கிடையாது. மனிதர்களுடைய வழிமுறைகளை நம்பி நாம் பொருள் அடிப்படையில் இறைவனை நமக்கு நாமே கற்பனை செய்து கொண்டு வீணான தர்க்கத்தை ஈடுபட்டுக் கொண்டு என்னுடைய இறைவன் பெரியவனா, உன்னுடைய இறைவன் பெரியவனா என்று யாருமே இறைவன் அறியாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் யார் என்று அறிந்த பிறகு இறைவனை பார்க்க முடியாது, உணர மட்டுமே முடியும் என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஒரு காலம் இறைவனை பார்க்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும். அந்த உணர்வு எங்கு நிகழ்கிறது உங்களுடைய உள்ளத்தில்? அப்படியென்றால் இறைவன் எங்கிருக்கின்றான்? பூசாரிகளையும் நம்பி, டாக்டர்களையும் நம்பி இதுவரையில் நாம் சீர்குலைந்து விட்டோம். உணர்வோடு வாழ பழகுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய இறைவன் பேசுவதை அறியுங்கள். உங்களுடைய தெய்வத்தை, உங்களுடைய இறைவனை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒவ்வொருவரும் அவருடைய இறைவனை பின்பற்றுங்கள். நான் பெரும் பாவம் செய்துவிட்டேன், என்ன வேண்டும் எனக்கு? மன்னிப்பு வேண்டும். உள்ளம் குறிவிருக்கிறது. யார் குறிக்கொண்டிருப்பது உள்ளத்தில்? நீங்கள் இந்த பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை, செய்துவிட்டீர்கள் என்பதை. நான் ஒரு பாவம் செய்துவிட்டேன், என் உள்ளம் குறிவிருக்கிறது. உள்ளத்தில் அறிவித்துக் கொண்டிருப்பது யார்? எச்சரிக்கையோடு அறிவித்துக் கொண்டிருப்பது யார்? நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் மன்னிப்பவனாக இருக்கின்றேன், என்னை கேட்காத வரையில் மன்னிப்பவனில்லை. நீங்கள் உணர வேண்டும், அவ்வளவுதான். வாயை திறந்து கேட்பதற்கு உணர்வு தேவையில்லை. உணர்வு பூர்வமாகவே நீங்கள் உங்களுடைய தவறுகளை எண்ணும் பொழுதே இறைவன் மன்னித்து விட்டான். ஆனால் மன்னிப்பானா என்ற அடுத்த கேள்வி இருக்கின்றது. இறைவன் மன்னிப்போனா இல்லை என்றால், இல்லையா என்றால், நிச்சயமாக மன்னிப்போன் என்பது தெரியும். என்னுடைய தவறுகளுக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை இறைவன் ஒவ்வொருவருக்கும் அறிவித்திருக்கின்றான். ஒரு கஷ்டத்தின் முடிவில் நான் இருக்கும் பொழுது இனி எனக்கு சுகம் கிடைக்க வழியில்லை, மனிதர்களிடம், அவ்வளவுதான். நீங்கள் இறைவனுக்கே முடியாது என்பது போல் முடிவிட்டீர்கள். உங்களுடைய இறைவனை தொலைத்து விட்டீர்களோ? இல்லை, இன்னமும் நீங்கள் சுகமாக வேண்டும் என்று இருக்கின்றது. இப்பொழுது உணருங்கள் இறைவன் எங்கே என்று. அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்பதை இப்பொழுது உணருங்கள். உங்களுடைய தெய்வங்களாக கற்பனை செய்த அப்பட உருவங்களும் மறைந்துவிடும். உருவம் இல்லாத அந்த ஒரு உணர்வு இருக்கின்றது. இது எங்கிருந்து இருக்கின்றது? இன்னமும் நீங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த செய்தி எங்கிருந்து வருகின்றது? ஒரு உணர்வாக, சத்தமாக வரவில்லை, உணர்வாக வருகின்றது. இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தூய்மையாக்க வேண்டும், பரிசுத்தனமாக ஆக்க வேண்டும். தூய்மையான இறைவனுடைய புண்ணியமான வார்த்தைகள் அங்கு இறங்குவதற்காக வேண்டி அதனை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். மனிதர்களுடைய கழிச்சடை கல்வி அறிவை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை தீண்ட வேண்டாம். நீ பிழைக்க மாட்டாய். இதை போன்று யாராவது பிழைத்திருக்கிறார் என்று பார்த்தீர்கள்? இல்லை. எப்படி நீ நம்ப முடியும்? உள்ளுக்குள் இருக்கின்றது. இவ்வளவு பேரும் மனிதர்களை நம்பி வாழ்ந்தார்கள், இறைவனை கைவிட்டார்கள், இறைவன் கைவிடவில்லை. கடைசி நிமிடத்திலும் உயிர் பிரியக்கூடிய அந்த நிலையிலும் என்னை காப்பாற்று இறைவனை என்று வேண்டினார்கள். அப்பொழுதும் நம்பிக்கை இல்லை. நான் மரணித்து விடுவேன் என்று அந்த எண்ணத்தை கொண்டுதான் என்னை காப்பாற்று என்று கேட்கிறார்கள். காரணம், அந்த நேரத்தில் அவர்களுக்கு மனதில் அமைதி இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அவர்களுக்கு பயமும் இருக்கின்றது, அலட்சலும் இருக்கின்றது, முழக்கங்களும் இருக்கின்றன, பரிதவிப்பும் இருக்கின்றது. இறைவனை நம்பியிருந்தால் அந்த பரிதவிப்பு இருக்க. பயத்தோடும் கவலையோடும் அழுகையோடும் நாம் பிரார்த்திக்கும் போதெல்லாம் ஷைத்தான்களை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கடவுளைய தேவை அவ்வளவுகளையும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது சொல்றோம். நான் மசூதிக்கோ, கோயிலுக்கோ அல்லது சர்ச்சிற்கோ செல்கின்றேன். அங்குதான் இறைவன் இருக்கின்றான் என்று அங்கு போனதும் என் மன அமைதிக்காக நான் பிரார்த்தனையை மேற்கொள்கின்றேன். அந்த பிரார்த்தனையை மேற்கொள்ளும் பொழுது கண்ணை மூட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இவை அல்ல, பிரார்த்தனை என்பது இங்கு நிகழ்கிறது. கண்ணை திறந்தால் அவ்வளவும் பொருள்களாக வெளிப்படும். கண்ணை மூடினால் அவ்வளவும் தொலைந்து விட்டது இறைவன் உங்களுடைய கண்களை மூடுகின்றான். இவ்வளவு தூரம் வந்தது தவறு என்பதையும் இங்கு வந்து கண்ணை மூடுவதற்கு வீட்டில் இருக்கும் பொழுது உணர்வோடு வாழ்ந்தால் என்ன கேடு ஏற்பட்டுவிடப் போகிறது. இறை உணர்வோடு அந்த உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அந்த உள்ளத்தை நீங்கள் கவனித்து என் இறைவன்தான் இந்த நற்செய்தியை மனிதர்களால் அவ்வளவு பேரும் ஒன்று சேர்ந்து உதவி செய்கின்றேன், மருத்துவ உதவி எனக்கு இருக்கிறது, கல்வி அறிவு எனக்கு இருக்கிறது என்று கூறினாலும் தொட முடியாது உங்களுடைய ஒரு கவலைக்குரிய ஒரு உடல் உபாதையோ அல்லது மனதில் இருக்கக்கூடிய ஒரு வருத்தத்தையோ நீக்க முடியாது. தெளிவாக அறிந்திருக்கின்றேன். இதன் பின்னரும் நான் கோயிலுக்கும் மசூதிக்கும் சர்ச்சைகளுக்கும் செல்கின்றேன் என்று நீங்கள் கூறுகிறானால் இங்கு வெறுமையாகிவிட்டது என்று அறிந்தீர்கள். உங்களுக்கு உங்களுடைய இறைவனை நீங்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னமும் அவன் பேசிக் கொண்டிருக்கின்றான் சுகமாக வேண்டும் என்று நீங்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நிராகரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது அடிப்படை என்னுடைய வழிகேட்டின் அடிப்படை. நான் புறக்கணிப்பவனாகவும் அலட்சியப்படுத்துவனாகவும் இன்னும் நிராகரிப்பவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அடிப்படை என்பது ஆரம்பம். எந்த விதமான ஒரு இறைவனுடைய படைப்பும் அவனுடைய ஆக்கமும் உங்களை சீர்திருத்துவதற்காகவும் உங்களுடைய நோய்களை படிப்படியாக ஆரம்பிக்கின்றான். சிறிதாக இருக்கும் பொழுது எனக்கு உடல் வலிமை அதிகமாக இருக்கின்றது, நான் தாங்கிக் கொள்ள முடியும், எனவே அலட்சியப்பட்டிருக்கின்றேன். இதுதான் சாதாரண சரியா போயிடும். இதுதான் நாளைக்கு பெரிய வியாதியாக மாறும். சின்ன ஒரு மூட்டுக்கால் வலி, அது நாளைக்கு அந்த மூட்டு தேய்ந்து பாடாகிவிடக்கூடிய நிலைமை இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் உண்டு. சிறிதாக ஏற்படக்கூடிய ஒரு கிட்னி ப்ராப்ளம், நாளைக்கு அது முழுமையமாக செயல்படும். இப்ப இருக்கக்கூடிய சளி நாளைக்கு அதிகமாகி உங்களுடைய சுவாச பைகள் செயல்படுவது என்று போகும். ஒவ்வொருவருக்காகும் கை கால்கள் வலிகள் நாளைக்கு முடமாகக்கூடிய அளவுக்கு அதிகமாகிவிடும். ஆனால் அடிப்படை தவறு இருக்கும் பொழுது சாதாரணமாக உருவாகக்கூடிய அந்த வலி இதனை நீங்கள் புறக்கணிப்பீர்கள். ஆனால் மாபெரும் சக்தி மிக்க இறைவன் கூறுகின்றான் உணர்வாக இந்த வழி போக வேண்டும். அவன் அவ்வளவு மாபெரும் சக்தியாக இருக்கின்றான். இது சாதாரண விஷயம் அல்ல. என் அனுமதி கொண்டு மட்டும்தான் அது நீங்கும். நான் தான் அனுமதித்திருக்கின்றேன். நீங்கள் என் பக்கம் திரும்ப வேண்டும். நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத சுமையை நான் உங்கள் மீது சுமத்த மாட்டேன். அதற்கு முன்பாக என்னுடைய அறிவு வருகின்றது. நீங்கள் திரும்புங்கள், திருந்துங்கள் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். போதை மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டு நான் வலியை நீக்கிவிட்டதாக எண்ணிக்கொண்டு நான் சுகமாக இருக்கின்றேன் என்று ஊருக்கு அறிவித்துக் கொண்டு மற்ற மனிதர்களையும் அல்லாஹ்வின் பாதையை தடுக்கின்றார்கள். சுத்தமான இறை உணர்வு இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு திரும்பும் பொழுது அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு. எல்லா இறைவனையும் பார்த்தாகிவிட்டது. முஸ்லிம்கள் கடைபிடிக்கக்கூடிய அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு அவர்களும் டாக்டர்களை தான் நம்புகிறார்கள். தவிர அல்லாஹை நம்புவதில்லை. காரணம், இங்கிருந்து கட்டிடங்களுக்குள் வெளியாகிட்டார். யாதொருவரையும் பின்பற்றாதீர்கள். உங்களுடைய உள்ளத்தை பின்பற்றுங்கள், அந்த உணர்வை பின்பற்றுங்கள். இறைவன் தனித்தே உங்களை படைத்தான். நீங்கள் மரணம் அடையும் பொழுதும் தனித்தே நீங்கள் கைப்பற்றப்படுவீர்கள். கூட்டமாக சேர்ந்து கொண்டு நிச்சயமாக நீங்கள் அவன் முன் வாழ முடியாது. அவனுடைய தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது, கைப்பற்றப்படும் பொழுது நமக்கு அறிவிக்கப்பட்டுத்தான் நாம் கைப்பற்றப்படுவோம். உங்களுக்கு நரகம் அல்லது சொர்க்கம் இந்த இரண்டும் அறிவிக்கப்பட்ட நிலையில் கைப்பற்றப்படுவோம். அதன் பிறகு மாற்றுவதற்கு ஆளுமை. சின்ன சின்ன துன்பங்களாக இப்பொழுது பல நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு செய்தியும் அந்த துன்பம் நீங்கட்டும். ஒரு வார்த்தை தான் சாதாரண மனிதன் கூறிவிட்டாலே அது வேத வாக்கு, அருள் வாக்கு கொடுக்கின்றார், அங்கு போவோம் என்று கூறக்கூடிய நீங்கள் உணர்வை தவறுவிட்டதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் ஒரு செய்தியாக, நல்ல செய்தியாக கூறுகின்றார். எப்படி இறைவாக்குக்கு மேலாக இவர் சொல்லக்கூடிய அருள் வாக்கு எடுத்துக்கொள்ள முடியும்? இந்த எது உள்ளத்தில் என் இறைவன் ஏற்கனவே விதித்திருக்கின்றானோ, அதனை நான் ஏற்றுக்கொண்டேனோ, வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றேனோ, அந்த வார்த்தையை தான் அவர் பேசுகின்றார். நல்லபடியாக இருங்கன்னு சொல்லும் பொழுது இது ஒரு வேத வாக்கா? இறைவாக்கு ஏற்கனவே இருக்கின்றது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக, அதனை விட்டுவிட வேண்டாம் என்ற விதமாக அவர் கூறுகின்றார். அவ்வளவுதான். மனிதர்களை அருள் வாக்கு கொடுப்போர் என்றும் ஜோசியர் என்றும் அவருக்கு முக்காலமும் தெரியும் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டோம். முக்காலம் அறிந்தவன் இறைவன் ஒருவன் தான். உங்களை ஜோசியரிடம் போய் கேளுங்கள், நான் முற்காலத்தில் செய்த பாவங்கள் என்ன என்று எனக்கு சொல்லுங்கள் என்று. நாளைக்கு செய்யக்கூடிய பாவங்கள் எதன் காரணமாக, இன்னும் நான் சிந்தாதன் காரணமாக என்ன என்று கேளுங்கள். அதன் காரணமாக என்னென்ன நோய்கள் விளையும் என்று கேளுங்கள். அது அடிப்படையிலிருந்து கேளுங்கள். இன்று சுகமாக இருக்கிற நிலையிலிருந்து இனி நாம் எந்த விதத்திலெல்லாம் கஷ்டப்படுவேன் என்று கேளுங்கள். ஒருவனும் பதில் சொல்ல முடியாது. உணர்வு இருந்தால் இப்படி கேட்டுக் கொண்டோம். இறைவனுடைய உதவி இருந்தால், அதாவது எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், எண்ணத்தை சுகமாக்கிக் கொள்ளுங்கள், சுகமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் என்னிடம் நீங்கள் கேட்பீர்களானால், என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்ன என்று கேட்பீர்களானால், என்னுடைய உணர்வு எனக்கு அறிவிக்கும் என் பாவம் என்ன என்பதை நான் அறிவேன் என்பதை அவர் முடியமாட்டார். நான் செய்த அட்டகாசங்கள் என்ன, அட்டுடியங்கள் என்ன, அகம்பாவங்கள் என்ன, இனியும் என்னிடம் இருக்கக்கூடிய மானக்கேடுகள் என்ன, அவ்வளவையும் நான் என் இறைவனால் உணர்த்தப்பட்டு அறிந்து கொண்டிருக்கின்ற வேறு எவராலும் அறிய முடியாது. பசுத்தவர் போர்த்திய பள்ளி போன்று முகத்தை அமைதியாக வைத்துக் கொண்டிருப்பதன் காரணமாக இவர் மகான் என்றும், வேஷம் போடுவதன் காரணமாக இவர் அருள்மிக்கவர் என்றும், இன்னொருவர் அவதாரம் என்றும் கூறிக்கொண்டிருக்கின்றோமே, இந்த வார்த்தைகள் இனிமேல் பேசாதீர்கள். ஒவ்வொருவரும் செத்து மண்ணாக மாற வேண்டியவன். குழுக்களால் அழிக்கப்பட்டு மண்ணாக மாற வேண்டியவர்தான். இவர்களால் தெய்வத்தினுடைய அருள் பெற்றவர்களும், இவர்களா அவதாரங்களும், கடவுள்களுமாகவும் நான் ஆக்கிக்கொள்வோமா? பூசாரிகளை கடவுளுக்கு இணையாகவும், கடவுளுக்கு வழிகாட்டக்கூடியவனாகவும் என்று எடுத்துக்கொள்வோமா? அப்படி என்றால் இங்கு வழிகாட்டிக் கொண்டிருப்போம் யார், இது வேண்டும் என்று முதன்முறையாக உங்கள் கருவிப்போம் யார்? உணர்வோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். சிறிதாக இருக்கும் பொழுதே உங்களுடைய நம்பிக்கை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய வியாதி இருக்கிறது, எனக்கு நம்பிக்கை கடவுள் இல்லை, அதோடு சேர்த்து சிறு வியாதிகளும் இங்கே இருக்கின்றன, அதனை நம்பி பழகுங்கள். அது குணமாகும் பொழுது இதனையும் நம்ப முடியும். பெருவியாதையை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், ஏகப்பட்ட சின்ன சின்ன துன்பங்கள் இருக்கின்றன, அவற்றிற்கு நீங்கள் உங்களுடைய உதவி தேடுங்கள். உதவி தேடும் பொழுது இறைவன் கூறுவது சின்ன சின்ன கஷ்டங்கட்டும் போது இதுதான் நீங்க வேண்டும் என்று கூறுகின்றானே, ஏற்றுக்கொண்டேன். அமைதி அளிப்பாயாக, உணர்வாக, வாயை திறக்கக்கூடாது அது பிரார்த்தனையிட்ட. இறைவன் உணர்வோடு பேசும்பொழுது அவனிடமும் நீங்கள் அதற்கும் பணிந்து பேசுங்கள். உண்மையான பிரார்த்தனை என்னவென்றால், எப்பொழுது நமக்காக அது அங்கீகரிக்கப்பட முடியும் என்றால், சின்ன துன்பங்களாக இருக்கும்பொழுது சத்தமிட்டு எனக்கு சுகமாக என்று கூறுவோம், அது பெருந்துன்பமாகி உயிரையே பாதிக்கூடிய அளவுக்கு இப்பொழுது உயிர் போய்விடும் என்று இருக்கும் பொழுது என்னை சத்தங்கள் எல்லாம் அடங்கிவிடும், என் இறைவனே என்று உள்ளுக்குள்ளேயே நான் நடுவேன், யாரும் பார்க்க முடியாது, என காப்பாற்றுவேன். வேதனையை நெருங்கும் பொழுது அதனுடைய நேரம் நெருங்கிவிட்டால் என் உயிர் பறிபோய்விடுமோ என்று அந்த பயத்தில் என்னுடைய சத்தங்கள் எல்லாம் அடங்கிவிடும். இது பிரார்த்தனை. இறுதியாக சத்தங்கள் எல்லாம் அடங்கி, நாடி நலன்புகள் எல்லாம் அடங்கி, மனதிற்குள் இன்னும் ஆழமாக உள்ளத்தில் உணர்வோடு நான் பேச ஆரம்பிக்கின்றேனே, காப்பாற்று என்று. இது பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை தான் என்றென்றும் இருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையை நாம் இப்பொழுது அமைக்க வேண்டும். யாரிடம் துன்பம் இல்லை, ஒவ்வொருடமும் இருக்கின்றது, ஏகப்பட்டது இருக்கின்றது. பலவற்றை இறைவன் மன்னித்து விட்டான், சிலவற்றை அனுமதித்திருக்கின்றான். உங்களுடைய அறிவு என்ற சாக்கடையை இன்று முதலாக, குறிப்பாக மருத்துவம் என்ற விளக்கமாற்று சாக்கடையை ஒருபோதும் உங்களுடைய உள்ளத்திற்கு விரோதமாக, இறைவனுடைய உணர்வுக்கு விரோதமாக, சுகமாகாது என்று கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அகம் பாவம் பிடித்தவர்கள். யாரிடம் சுகமாகாது என்று கூறிவிட்ட பிறகு, பிறகு அவனிடமே திரும்புகின்ற சுகமாக்கு என்று அதற்கு முன்பாக பாவம் மன்னிப்பு தேர்வு மன்னிப்பவன் இவை. தவறு என்பதை உணருங்கள். முதலில் உணர்வு என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. இந்த உணர்வு உள்ளத்தில் இருந்து உங்களுடைய மனதிற்கு அறிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இறைவனிடமிருந்து படைக்கப்பட்டது உள்ளம். அந்த உள்ளம் இறைவனுடைய செய்தியை அது கிரகித்து உங்களுடைய மனதிற்கு அறிவிக்கின்றது, இது இறைவனுடைய செய்தி என்று. அந்த மனம் இப்படி உணர்கின்றது, நான் சுகமாக வேண்டும். மனம், உள்ளம் இந்த இரண்டும் வெவ்வேறு அமைப்பு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். மனம் என்பது வெளிப்படையாக இருக்கக்கூடிய சாக்கடை அறிவும், மூளையில் ஐந்து புலன்களை கொண்டு அறியக்கூடிய இந்த அறிவும் மனதுக்கு நிலவுகின்றது. இதுதான் உண்மை போலும் என்று கத்தி அறிவாளர் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்க்கின்றேன். பெரும் பெரும் கட்டிடங்களில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் சத்தியம் போலும். இவ்வளவு மக்கள் போகின்றார்கள், சத்தியம் இல்லாமல் போவார்களா? ஆகவே நானும் அவர்களையும் பின்பற்றுகின்றேன். நான் ஒரு ஆட்டு மந்தையாக ஆகிவிட்டேன். மனிதன் என்ற சுதந்திரமான சுய உணர்வுடன் சிந்தித்து அறிந்து செயல்படுவது இது சரி தப்பு என்று அறிவதற்கு பதிலாக ஆட்டு மந்தைகளைப் போன்று பார்க்கின்றேன். கூட்டமாக போகின்றது, நானும் போகின்றேன். ஒரே ஒரு இறைவன் குறிக்கொண்டிருக்கின்றான், நான் ஒருவன் தான் குணமாக்குவேன் என்று. அவ்வளவு வேலையும் கேளுங்கள், அவ்வளவு வேலம் நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் துன்பங்களில் ஒருவரும் விடுபட்டதாக இல்லை. அவிதமாக இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் மற்ற மனிதர்களை பின்பற்றுகின்றீர்கள்? உங்களுடைய இறைவனை விட்டுவிட்டு ஒருவர் இங்கு போகலாம், ஹோமியோபதி போகலாம், அக்குபங்கர் போகலாம், அலோபதி போகலாம், மூலிகை மருத்துவம் செய்யலாம், எவ்வளவோ கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், அவ்வளவையும் பார்க்கப் போகின்றீர்களா? அவ்வளவிடம் யாரும் குணமாகவில்லை, ஒருவர் இருவர் குணமாக இருப்பார். நான் தான் குணமாக்கின்றேன் என்று அந்த குறிப்பிட்ட துறையை சார்ந்த மருத்துவர் கூறுவார் என்றால், பிறகு ஏன் மற்ற நோயாளிகளை இதை போன்று நோயாளிகள் குணமாக்க முடியவில்லை? அறிய வேண்டும், அவர்கள் மனிதர்களை டாக்டரை நம்புவதை காட்டிலும் இறைவனை அதிகமாக நம்பினார்கள், அதன் காரணமாக சுகமாக இருக்கிறது. மற்றவர்கள் டாக்டர்களை இறைவனுக்கு மேலாக எண்ணினார்கள், சுகமாகவில்லை, அவ்வளவுதான். ஆனால் இந்த டாக்டர்கள் நான் குணமாக்கினேன் என்று உங்களுக்கு டிவியில் பேட்டி அளிப்பார்கள். ஏன் மற்ற இதே போன்று நோயாளிகளை குணமாக்க முடியவில்லை? இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள். இவர் சக்திக்கு மீறி போச்சுன்னு சொன்னால் அது மெடிக்கல் மிராக்கிள். அப்போ கூட காட்ஸ் மிராக்கிள் சொல்ல மாட்டேன், மெடிக்கல் மிராக்கிள். கெட்ட மனிதர்கள், இறைவனுடைய பட்டு பகிரங்கமான துரோகிகள், தங்களால் முடியாததை தாங்கள் தான் செய்தேன் என்று மிராக்கிள் என்று இருக்கும் பொழுதும் அதை கூட காட்ஸ் மிராக்கிள் சொல்ல தெரியாது, என்னுடைய மிராக்கள், படிக்கல் மிராக்கள். எப்படி நாம் எவ்வளவு தொலைவிற்கு நாம் இறைவனை விட்டுவிட்டு தொலைந்து விட்டோம்? இதற்கு காரணம் உள்ளத்தை நான் கட்டிடமாக ஆக்கியது, தெய்வ இல்லங்கள் என்று. தெய்வ உள்ளத்தை விட்டு தெய்வ இல்லம் என்று நீங்களாக கற்பனை செய்து கொண்ட உள்ள அந்த கட்டிடங்களுக்கு செல்லும் பொழுது நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு கோபம் அடைகின்றான். வெறும் வருத்தம் அல்ல. எவ்வளவு துல்லியமாக நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு உணர்வாக, இதற்கு ஈடாக பேசக்கூடிய அவராக இருக்கின்றார்களா? இல்லை, குழப்பமாக 55% இருக்குது, 70-30% இருக்குது, 60-40% இருக்குது. ஆனால் இங்கு சுகமாக வேண்டும் என்ற ஒரே ஒரு செய்தி தான், குழப்பமான செய்திகள் இல்லை. நிராகரித்து வாடக்கூடிய மக்களாக இப்பொழுது நாம் ஆகிவிட்டோம். இதற்கு காரணம் புறக்கணித்தவர்களாக இருக்கும். இப்பொழுதும் சரி, நிராகரித்து விட்ட மக்களாக நான் ஆகிவிட்டேன் இறைவனே, இனி மனிதர்களையும் அவருடைய வழிமுறைகளையும் சம்பிரதாயங்களையும் ஒரு காலம் பின்பற்ற மாட்டேன், மதங்களை பின்பற்ற மாட்டேன், சாதிகளை பின்பற்ற மாட்டேன், மனிதனாக வாழக்கூடிய இந்த உணர்வை நான் பின்பற்றுவேன் இறைவனே, என்னை பாதுகாத்துக்கொள் என்று உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உள்ளங்களின் இறைவன் அல்லாஹ். மற்ற முஸ்லிம்களை நீங்கள் பின்பற்றிக் கொண்டு அல்லாஹ் என்றால் பள்ளிவாசல் என்று ஒரு காலம் எனக்கூடாது. உள்ளத்திற்கு இறைவன் அறிவிக்கின்றேன், இப்பொழுது அல்லாஹ் ஒருவன் தான். உங்களுடைய செயல்கள் அவ்வளவும் பாடாகிவிடும். இதனை மறுத்துவிட்டு மனிதர்களுடைய வழிமுறைகளை நான் பின்பற்றுவேன் ஆனால் இறை வழிபாட்டின் அடிப்படையிலும் மனிதர்களை பின்பற்றாதீர்கள், இறைவனையை பின்பற்றுங்கள். சிலரை விஷயங்களுக்கு நீங்கள் மனிதர்களை பின்பற்றக்கூடாது என்று இருக்கும் பொழுது இறைவனை வணங்கி இறைவனை நம்பி அவனுடைய உதவி வேண்டும் என்று அந்த தருணத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய அந்த வேண்டுதலில் நீங்கள் மனிதர்களை பின்பற்றுங்கள் என்று குருவான இறைவன் நிச்சயமாக இல்லை. இது மிக முக்கியமான தருணம், அவனிடம் சரணடைய வேண்டிய தருணம். உங்களுடைய அறிவை நீக்கி இதை நம்ப வேண்டும், இது சரணடை தருணம். என் அறிவு கூறுகின்றது, இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய நன்மைகளை அடையப் போவதில்லை என்று என் அறிவு கூறுகின்றது. இறைவனுடைய உணர்வு இருக்கின்றது, சுகமடையுங்கள் என்று. எதற்கு நான் விவசாயிக்க வேண்டும், எதற்கு நான் அடிபணிய வேண்டும்? இதற்கு பெயர் சிலம் தாழ்த்துதல், அடிபணிதல். பெருமையை கைவிடுகின்றேன். இன்னும் என்னுடைய அறிவையும் மனிதர்களுடைய மக்களுடைய கல்வி அறிவையும் நான் இன்று முதலாக அறிவளிக்கத்தக்கதாக நான் ஆக்கிக் கொள்கின்றேன். மிக அசுத்தமான பாதையை விட்டும் என் இறைவனிடம் ஞானங்களுக்காக திரும்புகின்றேன். உணர்வு என்பது பார்க்க முடியாது, அதிலிருந்து இறைவன் நமக்கு அறிவிக்கக்கூடிய வழிமுறை ஒரு ஞானம், அதுவும் கல்வி பார்க்கக்கூடிய ஒரு அறிவாக இருக்காது, மறைவான அறிவாக இருக்கும். எண்ணங்கள் நிகழ வேண்டும், நினைத்தால் சுகம் என்பது உங்களுக்கான அத்தாட்சி இறைவனிடமிருந்து உங்களுக்காக இன்று அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது நீங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் சுகமாக்குவதில்லை, இறைவன் என்ற அந்த ஒரு மாபெரும் ஆற்றல் சுகமாக கொண்டிருக்கின்றது. அது தன்னுடைய இறைவன் தன்னுடைய ஆற்றலை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பிரார்த்தனை என்பது முதலில் உங்களுக்கு வேண்டும், அதற்காகத்தான் இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் துன்பம் இருக்கின்றது, இந்த துன்பத்தை நீங்கள் நீக்குங்கள் என் பெயரை கொண்டு என்று உங்களுடைய இறைவன் கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றான். யார் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து பிரார்த்தனை எதிர்பார்ப்பானா, சம்பந்தமில்லாத மூன்றாம் மனிதரிடமிருந்து பிரார்த்தனை எதிர்பார்ப்பான் என்று கேட்டால் உங்களை பதில் என்ன? இறைவன் மன்னிப்பவன், இறைவன் கருணையாளன், இறைவன் செவியேற்பவன், இறைவன் உங்கள் மீது கருணை புரிவதை தன் மீது கடமையாக்கிக் கொண்டவன், இன்னமும் வாழ விட்டிருக்கின்றான், இன்னமும் பேசிக் கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக நான் என் இறைவனுடைய அனுகிரகத்திலிருந்து விலக்கப்பட்டவனாக இல்லை என்பதை அறிவித்து இப்பொழுதும் சுகமாக வேண்டும் என்று உங்கள் இறைவன் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான். துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று உங்களுடன் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான். இதனை எப்படி நீங்கள் மறுப்பீர்கள்? என் இறைவன் கைவிட்டு விட்டானா என்று கேட்கின்றீர்களே. இல்லை, கைவிடவில்லை. ஏனென்றால் உணர்வு கூறிக்கொண்டிருக்கின்றது இந்த துன்பம் விலக வேண்டும் என்று. நாம் இதை விட்டு வெளியேற்றதன் காரணமாக என்னுடைய பேச்சை கேட்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் ஆகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தெய்வ உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். மனிதர்களையும் கலாச்சாரங்களையும் சமுதாயத்தினரையும் பூசாரிகளையும் பின்பற்றி இதுவரையில் என்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டது போதும். எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் பெரும் நஷ்டத்தை நான் விளைத்துக் கொண்டது போதும். இப்பொழுது நான் என் குடும்பத்தினருமாக திரும்புகின்றேன். என் குடும்பத்தினரை நான் வழிகட்ட பாவத்திற்கு இனி நான் ஆளாகக்கூடாது. என்னுடைய பாவமும் என்னுடைய குடும்பத்தினர் வழிகட்டுவதற்காக வேண்டிய அந்த இரண்டாவது பாவம் சேர்ந்து இருமடங்கு வேதனை அனுபவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன், வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எவர்வரும் அவரவருடைய கஷ்டத்திற்கு வேதனை அனுபவிக்கும் பொழுது நிச்சயமாக தாங்கக்கூடிய கட்டம்தான். யாரோருக்கும் அவர் சக்திக்கு மீறி நான் துன்படுத்துவதில்லை என்பது இறைவனுடைய வாக்காக இருக்கிறது. நான் எப்பொழுது அடுத்தவரையும் என்னுடைய பாதையில் இருத்தேனோ, இறைவனுக்கு முரண்பாடன் பாதை இருத்தேனோ, அப்பொழுது இருமடங்கு வேதனையை நான் அனுபவித்து இருக்கின்றேன். அந்த நேரத்தில் தாங்க முடியாத அந்த வேதனை யாருக்கெல்லாம் தாங்க முடியாமல் இருக்கின்றதோ அவர்கள் தனக்கும் தான் வடிகட்டதை போன்று பிறரையும் இருமடங்காக அந்த பாவத்தை சம்பாதித்ததன் காரணமாக அவர்களுடைய வேதனை தாங்க முடியாததாகத்தான் இருக்கும். அப்பொழுதும் நீங்கள் கவனியுங்கள், பிரார்த்தனை நமக்கு அங்கீகரிக்கப்படுமா இல்லையா என்பதை நீங்கள் கவனியுங்கள். இருமடங்கு வேதனையை நான் அறிவித்துக் கொண்டிருக்கும் போது தாங்க முடியவில்லை என்று கூறும் பொழுது நான் எவ்வளவு பேரை என்னுடைய வழியில் எடுத்திருப்பேன்? நீ டாக்டரிடம் போய்த்தான் சுகமாக வேண்டும், வீட்டிலிருந்து கொண்டு சுகமாக கூடாது. டாக்டர் கொலை செய்ய வேண்டும், வீட்டிலிருந்து நீ இறைவன் அறிந்து கொண்டு மரணமடைய கூடாது. நீ தற்கொலை செய்து கொள்வாய், எனவே டாக்டரிடம் வா, அவர் கொலை செய்யட்டும், நான் ஏற்றுக்கொள்வேன். எப்படி நான் நம்முடைய மனதை விட்டும் வெளியேறிவிட்டதன் காரணமாக இறைவனுடைய கோபத்திற்கும் அவனுடைய வருத்தத்திற்கும் ஆளாகிவிட்டோம்? இது நமக்கான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் எதனை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ சத்தியம், உங்களுடைய இறைவன் உங்களுடைய பிரார்த்தனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். பெரும் வேதனை இருக்கின்றேன், அப்பொழுதும் சுகமாக வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கின்றது. இறைவன் இன்னமும் உங்களுடைய பிரார்த்தனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான், உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றான். அவனுக்கு செய்தி சாத்துங்கள், கொஞ்சம் அவனுக்கு உதவி செய்யுங்கள், மனிதர்களை விட்டு விலகுங்கள், என் பக்கம் திரும்ப. சுத்தமாக நீங்கள் தொலைந்து விட்டீர்கள், இனி கட்டிடங்களுக்குள் செல்ல வேண்டாம். தெய்வ உள்ளமாக நான் உங்களுக்காக அமைத்திருக்கக்கூடிய அந்த உள்ளத்தின் பக்கம் திருப்புங்கள். நான் பேசுவதை உள்ளம் கிரகித்து உங்களுடைய மனது கல்விக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய வெளிப்புற உலகத்திலிருந்து கல்வியாக உங்களுடைய மனதிற்கு வந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் நீ பிழைக்க மாட்டாய் என்ற விஷயத்திற்கும் மேலாக நீ பிழைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம். இப்பொழுது சிலர் கூறுவார்கள், நீ மனதை விட்டுவிடாதே, ஊர் மக்கள் சொல்லி தொலைவிட்டும், டாக்டர்கள் உன்னை கைவிடட்டும், கவலைப்பட வேண்டாம், இன்னமும் உன் மனதை கைவிடாதே, உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த செய்தியை கைவிடாதே என்ற அர்த்தம். மனதை விட்டுவிட்டால் எதுவுமே இல்லை என்று நாம் அறிகின்றோம். யார் உங்களுக்கு கொஞ்சமாவது தைரியம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் சொல்வார்கள், ஆ, மனசை விட்டுட்டான், பயன் ஒன்றும் செய்ய முடியாது, கடவுள் விட்ட வழி. தெரிய வேண்டும், கடவுள் கைவிட்டு விட்டால், இறைவன் கைவிட்டு விட்டான், அல்லாஹ் கைவிட்டு விட்டான் என்று அறிய வேண்டும். சிந்தனையோடு உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துங்கள், ஒளிமிக்கதாக ஆக்குங்கள். மனிதர்களை விட்டு விலகும் பொழுது சிந்தனை தூக்கம், மனிதர்களை விட்டு விலகும் பொழுது, மனிதர்களை நாம் சார்ந்து வாடும் பொழுது சிந்தனை செத்துவிடும், உறங்கி போகும். அவிதமான வாழ்க்கையை நாம் வாடக்கூடாது. சிறப்பான வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். சிறந்த மனிதர்களாக நீங்கள் வாழ வேண்டும். எப்பொழுது நான் சிறப்பான தன்மை அடைகின்றேன் என்றால், ஊர் உலகத்திடம் கையேந்தாத வடையில் நான் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு கண்ணியமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கண்ணியமும் சிறப்பும் இதனுடைய தகுதிகளில் உள்ளது. யாரிடமும் சேர்ந்து சென்று மனிதர்களிடம் சென்று என்னை தேவைகளுக்காகவும் என் சுகத்திற்காகவும் கையேந்தக்கூடாது. அவர்களிடம் உங்களுடைய சுகம் இல்லை. சுகம் என்பது மறைவான ஒரு உணர்வு, இறை உணர்வு மறைவானது. அந்த இறை மறையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வேத வாக்கு உங்களுடைய இறுதியில் அமைந்திருக்கின்றது. யாரிடமும் சென்று எனக்கு சுகமாக்கிக் கொள்கிறேன் என்று கேட்காதீர்கள். உங்களுக்கான பாதை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. திரும்பங்கள். இதுவரை கண்களால் பார்த்து அலைந்த தெய்வங்களையும் பாதைகளையும் மதங்களையும் உங்களுடைய இன்னும் ஜாதி மத பிரிவுகளையும் விட்டும் விலகுங்கள். உள்ளத்தின் பக்கம் திரும்பங்கள். தெய்வ உள்ளம் உங்களுக்கு பேசிக் கொண்டிருப்பதை தெளிவாக கேளுங்கள். இன்னும் நாளைய வாழ்க்கையில் இது நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை கொண்டு தெளிவாக பாருங்கள். இந்த ஒளி வேண்டும் பார்ப்பது. என்ன குறை இருக்கிறது என்பது உங்களுக்கு நீங்களாக சம்பாதித்துக் கொண்ட குறையை விட இறைவனை விட்டு விலகினீர்கள் என்ற அந்த பாவத்தை தவிர வேறு என்ன குறை அங்கு இருக்கிறது? இன்னமும் இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும். சுகமாக வேண்டும். எனக்கு இப்படி ஆகிவிட்டதே, வருத்தம் கூடாது, சுகமாக வேண்டும் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு, அந்த ஒரு எண்ணத்திற்கு, ஒரு மனதினுடைய அந்த ஒரு இறைவனுடைய உணர்வுக்கு நான் கூறுகின்றேன், எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று உணர்வாக உயிரோட்டத்துடன் உருவாக இருக்கக்கூடிய ஒன்றை இன்று நான் முடிக்கின்றேன். சுகக்கிழங்கு காக்கின்றேன், இப்படி ஆகிவிட்டதே என்று அங்கு நினைக்காதீர்கள். உங்களுடைய உணர்வு சுகமாக வேண்டும் என்று கூறும்பொழுது இன்னமும் இறைவன் உங்களுக்கு பக்க துணையாக நெருக்கமாக உங்களுடைய உயிரை விட்டுவிட்டீர்கள், அதற்கும் சமீபமாக இருந்து கொள்கின்றான். அவ்விதமாக பேச வேண்டாம், நான் இருக்கின்றேன். என்னுடைய பொருத்தத்திற்கு நீங்கள் ஆளாகாமல் மரணிக்கக்கூடாது. நரக வேதனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் நான் உங்களை பற்றி திருப்தி அடையும் வரையில், நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டிருக்கிற நிலையில், என்னுடைய வார்த்தையை உணர்வை நீங்கள் ஏற்று அது வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிற நிலையில் கவலை வேண்டாம், பயமும் வேண்டாம். அந்த கவலையும் பயமும் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். என்னை நீங்கள் நிராகரித்திருக்கின்றீர்கள், என்னை நம்பவில்லை என்பதும், என்னை நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் இன்று வரையில் உங்களுக்காக நிறைவேறாமல் இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய மனதின் பக்கம் திரும்புங்கள், சத்தியத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக காத்திருக்கின்றான். சிறப்பான மனிதர்களாக நீங்கள் வாழ வேண்டும். காசு பணத்துக்கு மட்டும் போறதில்லை, அதுல எனக்கு கண்ணியம் குறைஞ்சிடும், கௌரவம் குறைஞ்சு நினைப்பீங்க. உங்களுடைய உள்ளத்தின் தேவைக்காகவும் இறை ஆற்றல் மிக்க இறை செய்தியின் அந்த உணர்வுக்கு மனிதர்களை நாடுவீர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது. அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அது என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கும் ஒரு அணுவளவு அறிவும் மனிதர்களுக்கு கிடையாது. மருத்துவர்கள் எந்த ஒன்றையும் அறியாத நிலையில் உங்களை சிதைப்பவர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுக்கு விஷத்தை கொடுப்பவர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். மருத்துவர்களிடமிருந்து உணவா விஷமா உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் எவ்வளவோ இந்த மருத்துவரிடம் திரும்பப்பட்டிருப்பீர்கள். மருத்துவர்கள் உங்களுக்கு கொடுப்பது உணவுக்கு பத்தியமிட்டுவிட்டு இந்த மருந்தை சாப்பிட்டு விஷத்தை கொடுப்பார். உணர்வு வேலை செய்ய வேண்டும். சுகம் என்பது உணர்வா பொருளா என்று கேட்டால் அது உணர்வு. அது எப்படி ஒரு மருந்து மாத்திரை சூரணம் ஊசி என்று வடிவங்களின் அடிப்படையை கொண்டு அந்த உணர்வை வடிவம் இல்லாத ஒரு சுகம் வேண்டும் என்ற அந்த ஒரு உயிரோட்டத்தை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஊசியா உங்களுக்கு உயிர், இந்த காத்தா உயிர், இவ்வளோ காத்து இருக்கிற அது உள்ள போகணும்னு சொன்னால் உயிரை கிரகிக்கக்கூடிய அந்த மனம் மூடப்பட்டு விட்டது என்று அறிய வேண்டாமா? நாம் இறைவனை நம்பிக்கை கொள்ளாத நிலையில், இறைவன் யார் என்று தெரியாத நிலையில், இன்று முதலாக உங்களுடைய உள்ளத்தை தெய்வ உள்ளமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இனிமேலும் நீங்களாக கற்பனை செய்து கொண்ட கட்டிடங்களுக்குள் அது தெய்வ இல்லம் என்று கூறிக்கொண்டு ஊர் உலக மக்களை பின்பற்ற வேண்டாம். உங்களுடைய இறைவனை நீங்கள் பின்பற்றுங்கள். சுகம் வேண்டும் என்றார், இறைவனுடைய பொருத்தம் வேண்டும் என்றார், இறைவனுடைய அனுகிரகத்தை நான் வாழ வேண்டும் என்றால், இதிலிருந்து மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற அந்த உண்மை இருந்தால், இறைவனை தவிர எனக்கு கதி இல்லை என்று இறுதியில் கூறாமல் முதன்முறையாக ஆரம்ப அடிப்படையிலிருந்தே நீங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களுக்காக உணர்வுற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறதே, அதனை ஏற்றுக்கொள்வது உண்மையாக இருந்தால், இப்பொழுது உங்களுடைய இறைவனை கைவிட்டுவிட வேண்டாம். உங்கள் இறைவன் உங்களை இன்றளவும் கைவிடவில்லை, இனிமேலும் அவன் கைவிடப் போவதில்லை. உங்களுடைய தீமைகள் உங்களை விட்டும் இன்று நீங்க ஆரம்பிக்கின்றன. இதனை ஏற்றுக்கொண்ட நிலையில் உங்களுடைய தீமைகள் இன்று உங்களை விட்டும் நீங்க ஆரம்பித்திருக்கின்றன. அந்த நீங்க ஆரம்பித்திருப்பதே உங்களுடைய மனதில் அமைதியை கொண்டு நீங்கள் அறிய முடியும். இதுவரையில் வழி தெரியவில்லை, இப்பொழுது வழி தெரிந்திருக்கின்றது. இதுவரையில் நான் பார்க்காத வழி, இதுவரையில் நான் என்னுடைய இறை வழிக்கு முரண்பாடாக இருந்தேன், அதன் காரணமாக என்னுடைய இறை பிரார்த்தனை பலனளிக்கவில்லை, இனி பலனளிக்கும் என்ற அந்த எண்ணத்தை இப்பொழுது நீங்கள் உறுதியாக மேற்கொள்ளலாம். நிராகரிப்பின் பக்கம் செல்லக்கூடாது, தீமைகள் நீங்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் தீமைகள் திரும்பவும் என்னை தீண்டவும் கூடாது என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருப்பதை இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வறுமையும் தீண்டக்கூடாது, தீமைகளுடைய இன்னொரு வடிவம் வறுமை. வறுமையும் தீண்டக்கூடாது, எனக்கும் என் சந்ததிகளுக்கும் நிரப்பமான மன அமைதியை கொண்டு இப்பொழுது வாழுங்கள். உங்களுக்கு மன அமைதி குலைந்திருக்கிறது என்றால், நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கின்றேன், அது தீராது என்று நாளைய வாழ்க்கையை இன்றே நான் முடிவு செய்கின்றேன், இது எனக்கு தீரவே தீராது, எனவே நான் பெரும் துன்பத்தில் ஆகிவிட்டேன். நாளைய வாழ்க்கையை பற்றி அறிந்திருப்பவன் யார் என்று கேட்டால் இறைவன் தான். பிறகு நாளைய வாழ்க்கையை என்று நீங்கள் முடிவு செய்கின்றீர்களே, நீங்கள் இறைவனுக்கும் மேலானவர்கள் என்று ஆக்கிக்கொண்டு அந்த அகம்பாவத்தை நீங்கள் வாழப்படுவீர்களாக நீங்கள் உங்களை கருதவில்லையா, பயப்பட வேண்டாமா என்று கேட்கும் பொழுது நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் இறைவனுக்கும் மேலாக நான் சிந்திக்கொண்டு என் இறைவனுடைய ஆற்றல் அவ்வளவும் எனக்கு இருப்பதாக எண்ணிக்கொண்டு, நாளைய வாழ்க்கையுடைய முடிவு என்ன இருப்பதாக எண்ணிக்கொண்டு, பிறகு ஏன் இறைவனும் திரும்புகின்றேன், எப்படி திரும்ப முடியும், நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை இறைவனிடம் தான் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்த பிறகும் நாளைய வாழ்க்கையை இப்பதமாகத்தான் முடியும் என் டாக்டர் சொல்லிவிட்டார் என்று நீங்கள் கருதும் பொழுது நீங்கள் தெய்வமாக ஆகிவிட்டீர்கள். கொஞ்ச நாளில் நீங்கள் மரணிக்கப் போகிறீர்கள், நீங்களும் உங்களை தெய்வமாக ஆக்கொண்டீர்களே, இந்த இரண்டு தெய்வங்களும் சேர்ந்து மறையும் மண்ணாகும். இதுவா தெய்வத்தினுடைய அடிப்படை? ஆனால் உயிர் பிரியும், உயிர் அழியாது. அந்த உயிரோட்டத்தில் நீங்கள் அனுபவித்தவை, நீங்கள் நிராகரித்தவை, நீங்கள் அலட்சியப்படுத்தியவை இன்னும் நீங்கள் உங்களுடைய இறைவனை துச்சமாக வீசி எரிந்துவிட்டது அவ்வளவும் அந்த உயிரோட்டத்தில் பதிவாகியிருக்கும். உங்களுடைய உள்ளமும் சேர்ந்து விலகும், மனதோடு சேர்ந்து உள்ளம் மனம் உயிர் மூன்றும் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று சாட்சியமாக எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கு இறுதி நாள் வரையில் நமக்கு அந்த கேடுகள் இதன் காரணமாக நரக வேதனை என்ற ஒன்று இருக்கின்றது. சொற்பமான 100 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்துட வேண்டும் இறைவனுக்காக வேண்டி நாம் என்றென்றும் வாழப்போவோர் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மருத்துவர் வந்தாக நான் உங்களுக்கு ஆயுட்களை 1000 நாட்களை நீடிப்பேன் என்று, உங்களுடைய 1000 நாட்களை நீடித்திருப்பது எங்களுடைய மருத்துவம்தான் என்று கூறுகின்றார்கள். இவர்களிடமிருந்து குழந்தை பிறக்கின்றது, இவர்கள் கூற வேண்டும் இந்த குழந்தை இத்தனை நாட்கள் வாடும், நாங்கள் 1000ஐ கூட்டுவோம். சராசரியாக 100 ஆண்டுகள் என்றால் நாங்கள் 110 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் வரை இந்த குழந்தை வாடும் என்று எழுதி தர முடியும். அவர்கள் அல்லது 50 ஆண்டுகள் இந்த குழந்தை ஒழுங்காக இருக்கும் என்று எழுதி தர முடியுமா? நோய் நொடிகள் வந்தால் குழந்தை இறக்கும், ஒவ்வொருவரும் நோய்களாக இறப்பார்கள் நோயினுடைய உச்சகட்டத்தில். அவர் இருக்கும் பொழுது நான் 1000ஐ கூட்டியிருக்கிறேன் என்றால் ஒரு துளி கஷ்டங்களை இப்பொழுது இருக்கக்கூடாது. அவர்கள் ஏனென்றால் அந்த கஷ்டங்களின் 1000ஐ குறைத்துக் கொண்டிருக்கிறது. சிந்தனையின் பக்கம் பாருங்கள், இறைவன் ஒவ்வொன்றையும் அறிவிப்பான். மனிதர்களுடைய கல்வி அறிவு, சிறுப்பறிவு, விளக்கமாற்ற அறிவு ஒரு காலம் அதை பின்பற்றக்கூடாது. நேற்றைய அறிவு, பார்த்ததையும் கேட்டதையும் கேள்விப்பட்டதையும் என்னுடைய அறிவாற்றலை கொண்டு நானாக கற்பனை செய்வதையும் கான்செப்ட் என்றும் பிலாசபி என்றும் கூறிக்கொண்டு என்னை நான் ஒரு எந்தவிதமான அறிவும் இல்லாமல் காடுகளில் பாய்ந்து தெரியும் விலங்குகளை போன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இங்கே எனக்கு நன்மை கிடைக்குமா, அங்கே எனக்கு நன்மை கிடைக்குமா, இங்கே இறை கிடைக்குமா, அங்கே இறை கிடைக்குமா என்று என்னுடைய தேவைகளுக்காக வேண்டி காட்டு மிருகங்கள் போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களாக நாம் முன்னேற வேண்டும். இப்பொழுது இறைவனுக்காக நீங்கள் உங்களை உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உள்ளம் தெய்வ உள்ளமாக இருக்க வேண்டும், அதனை இல்லம் என்று கூறாதீர்கள். தெய்வ உள்ளங்கள் நிலைமையிருக்கக்கூடிய இந்த கட்டிடம் தெய்வ இல்லமாக இருக்கட்டும். அந்த பொழுதில் எண்ணத்தை மதித்து மரியாதை செய்து பழகும் பொழுது நாம் இறைவனை கண்ணியப்படுத்துகின்றோம். எண்ணத்திலிருந்து விலகும் பொழுது நிச்சயமாக நான் என் இறைவனை கண்ணிய குறைவாக நிறுத்திக் கொண்டிருக்கின்றேன். எனினும் அவன் என் மீது கருணையாளன், மன்னிப்பவன், இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இனியும் என்னுடைய பாவத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் அறிவிக்காமல் என்னுடைய மனதில் குறுகுறுப்பு இல்லை. எப்பொழுது என் மனதின் குறுகுறுப்பை நான் அறிகின்றேனோ நான் இறைவனோடு இணைந்திருக்கின்றேன். இறைவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். பணிவாகம் தலைகளின் நாம கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இந்த செவிதாளத்தில் ஒன்று போதும், நீங்கள் திருப்பி அவனிடம் நீங்கள் பாவமளிப்பு செய்ய வேண்டிய அவசியமில்லை. இந்த குறுகுறுப்பின் காரணமாக நான் திருத்திக் கொள்ள வேண்டுமே, எனக்கு நல்லறிவை கூடியவனே, நேர்வழியை காட்டிருவினே என்று இறைவனிடம் நாம் திரும்பக்கூடிய அந்த பாதையை மேற்கொள்ள வேண்டியவனாக இருக்கின்றோம். வாயை திறந்து கேட்பது பிரார்த்தனை அல்ல, மனதில் நான் என் இறைவனை கண்ணியப்படுத்துவதும் அவனுடைய வார்த்தைகளை கேட்பதும் என்னுடைய அறிவை நீக்கிக் கொள்வதும் ஞானங்களின் பக்கம் திரும்புவதும் இந்த வழிமுறையை இறைவன் கவனிக்கின்றான். நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டீர்களா பணிவோடு? அப்படி என்றால் உங்களை அறிவை விட்டுவிட்டீர்களா? கவனிக்கின்றான். இன்னமும் எனக்கு இணையாக யாரையும் ஆக்கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுடைய கல்வி அறிவையும் எனக்கு இணையாகவும், உங்களுடைய மனிதர்களை எனக்கு இணையாகவும், நீங்கள் கற்பனை செய்த தெய்வங்களையும் எனக்கு இணையாக ஆக்கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் எந்த தெய்வத்தை பார்த்துக்கின்றீர்களா என்று கேட்டவில்லை. அப்படி என்றால் எப்படி கற்பனை செய்தீர்கள்? இன்னமும் இறைவன் கூறுகின்றான் உங்களுக்கு இறுதியாக, நான் உங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் வாழவில்லை. நான் உங்களுக்கு உயிர்த்துக் கொண்டிருக்கின்றேன், மன்னித்து. நீங்கள் உங்களை மன்னிப்பவர்களாக இல்லை, நீங்கள் திருந்துபவர்களாக இல்லை. நான் என்னை மன்னிக்கின்றேன் என்றால் நான் திருந்துவதை நான் என்னை மன்னித்துக் கொண்டேன் என்று அர்த்தம். அந்த திருந்துவதற்கு மனைச்சைகள் தடையாக இருக்கின்றன. அந்த மனைச்சைகளையும் நீக்கி உங்களுக்கு நேர்வழியில் கொண்டு வருவோம் இறைவன்றான். சிறப்பாக வாழுங்கள், சிறப்பு பெயராக வாழுங்கள் என்று தெய்வ உள்ளம் உங்களுடைய மனதுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், உள்ளம் தெய்வத்திற்குரியது. உங்களுடைய மனம் அங்கிருந்து இறைவனுடைய வாக்கை உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கின்றது. அந்த மனதிலோ ஏகப்பட்ட மனதினுடைய அறிவு என்ற குப்பைகள் இருக்கின்றன, சாக்கடைகள் இருக்கின்றன. இங்குதான் உங்களுக்கு பிறப்பு ஏற்படுகின்றது. சாக்கடையை நம்புவதா, தெளிந்த நீரோட்டமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய ஒரு உணர்வை நம்புவதா? இதிலமா சந்தேகம். சாக்கடையை விட்டுவிட வேண்டும், தெரிந்து நீரோட்டமாக இருக்கக்கூடிய உங்களுடைய உணர்வை நம்ப வேண்டும் என்பதற்கு இங்குமா தடை இருக்கிறது? உள்ளத்தினுடைய சுகம்தான் உயிரோட்டம் என்பதை எப்படி நாம் அறிய தவறுகின்றோம்? இன்றளவும் இறைவனோடு நான் இணக்கமாக இருந்தால் உள்ளத்தின் சுகத்திற்கு என்ன கேடு வந்துவிடும்? சிறப்பாக வாழுங்கள் என்பது எனக்காக முடிவு செய்யப்பட்ட அந்த ஒரு மரணத்தின் தருணம் மறுமுறையில் தானே. பிறந்த நாளிலிருந்து மரணம் அடையும் அந்த நாள் வரைக்கும் எந்த துன்பத்திற்கும் வாழாக வேண்டாம், கண்டிப்பாக நீங்கள் இறப்பீர்கள் என்பது உறுதி. சிறப்பாக வாடுங்கள் என்று இறைவன் உங்களுக்காக கூறிக்கொண்டிருக்கின்றான். தெளிவு அடைய வேண்டும். நாம் செய்து கொண்டக்கூடிய வேலைகளுக்கும், நாம் செய்து கொண்டக்கூடிய சில சடங்குகளுக்கும், இறைவன் அறிவித்துக் கொண்டக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றலுக்கும் இடையே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். பூசாரிகளை பின்பற்றியதன் காரணமாக மூன்று கூட்டங்களுமே, எனக்கு தாடி வைத்துக் கொள்வதால் எனக்கு இறைவனுடைய நாட்டை கிடைக்கும், தொப்பி போட்டுக் கொள்வதால் இறை நாட்டை கிடைக்கும் என்ற சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கொண்டு உங்களுடைய பொருள் சிலவற்றை கொண்டு நீங்கள் இறைவனை திருப்தி முடியும் என்று நான் நிச்சயமாக இறைவன் அபிதமாக கூறவில்லை. உங்களுடைய எண்ணத்தின் தூய்மையை கொண்டு மட்டும்தான் நான் திருப்திடைகின்றேன். களங்கமில்லாத எண்ணம், சுத்தமான எண்ணம், அழகான எண்ணம் இவற்றை கொண்டு மட்டும்தான் நான் திருப்தி அறிவினை தவிர, நீங்கள் எனக்கு பொருள்களை எதுவும் தரவில்லை, நான் உங்களிடமிருந்து எதனையும் எதிர்பார்க்காதவன், வானங்களையும் பூமியையும் படைத்து எனக்கு இவற்றிலிருந்து தூய்மையான பொருள் என்பதை நான் எடுத்துக்கொள்ள முடியும். நான் பொருள்களின் தேவையுடையவனாக இருப்பனையானால் நிச்சயமாக பொருள்களின் தேவையற்றவன் இறைவன். ஆக பிறந்துவிட்டால் இறக்க வேண்டும் என்பது சத்தியம். இதற்கிடையில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பது உங்கள் மீது இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் இறங்கி இருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளுங்கள், இறை ஆற்றலுடன் இறங்குங்கள். நீங்கள் தான் படைக்கப்பட்ட சமுதாயம், படைக்கப்பட்ட இனங்களிலேயே, உயிரினங்களிலேயே வானங்களுக்கும் பூமிக்கும் மேலாக உயர்ந்த படைப்பு என்பதை இப்பொழுது அறியுங்கள். இதன் காரணமாகவே ஆனால் நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். இறந்த பிறகு எப்படி ஆவோம் என்பதை இப்பொழுது நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இறந்த பிறகு எரிக்கப்பட்டு, எரிக்கப்பட்டு சாம்பலாகிய பிறகு, அதனால் நாம் சொல்கின்றோம் இறந்த பிறகு நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்தை அடைய வேண்டும். இறந்த பிறகு நான் எரிக்கப்பட்டு பின்னர் சாம்பலாகி போவேன். இதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சாம்பலாக போவோர், அதற்கு முன்பாக எரிக்கப்படுவோர். இறந்த பிறகு, இறந்த நாளிலிருந்து இனிய மறுமை வரைக்கும் நரகமும் நெருப்பும் சாம்பலையும் இதுதான் உங்களுக்கு என்று நீங்கள் அடையாளமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார்கள். பிறந்த நாளிலிருந்து இறந்த நாள் வரையில், இறக்கும் நாள் வரையிலும் நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும், கண்ணியமானவர்களாக வாழ வேண்டும், புகழுக்குரியவர்களாக வாழ வேண்டும், யாருடைய உதவியும் தேவையற்றவர்களாக இறைவனுடைய நெருக்கத்தோடு இறைவனுடைய ஆற்றலோடு கலந்து வாழ வேண்டும் என்று இவ்வளவு அழகான அம்சங்களை வைத்திருக்க, இறந்த பிறகு நீ நரகத்திற்கு போவாய், அங்கு பிறகு சாம்பலாவாய், அந்த சாம்பலை கொண்டு இன்று வாழ்ந்துவன். இது ஒரு தாற்பயம் என்றும், இது ஒரு பெரிய தத்துவம் என்றும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தில் அறியுங்கள், இறக்கும் வரையில் தான் உங்களுடைய வாழ்க்கை. சிறப்பாக வாழுங்கள் என்று இறைவனுடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இறந்த பிறகு நான் சாம்பலாக போவேன் என்று அந்த எண்ணத்தை கொண்டு நீங்கள் வாழப்போகின்றீர்கள். இப்பொழுதே நரக வேதனை ஆரம்பமாகிட்டு, எரிக்கும் தன்மை ஆரம்பமாகிட்டு, பயப்பட வேண்டும். உங்களுடைய இறைவனுக்கு நிகராக எந்த ஒரு சுமூகமான, அழகான, குளிர்ச்சியான, மென்மையான, மாபெரும் சக்தியை கொண்டு உணர்த்தக்கூடிய அந்த உணர்வை நீங்கள் மதித்து பழகுங்கள். சிறப்பான மனிதர்களாக வாழ வேண்டும். இந்த சிறப்பான மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற சத்தியத்தில் இருக்கும்பொழுது அகத்தின் கலை முகம் தெரியும். கவலையும் பயமும் தீண்டாது முதலீட்டுத்தனம் என்றால் அந்த முகம் தெரியும். பார்ப்பவருக்கும் அது அழகாக இருக்கும், அவர்களுடைய உணர்வுகளுக்கும் அது அழகான உணர்வாக இருக்கும். அவர்களுடைய கவலையும் அவருடைய பயமும் நீங்கும், அந்த முகத்தை பார்த்தாலே போதும் என்று. அத்தியாயம் 47 1வது வசனம், யார் நிராகரித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய செயல்களை பயனுள்ளாமலாக்கிவிட்டான். மனிதர்களுடைய அறிவை எவ்வளவு நம்பினாலும் சரி, இறுதியில் அந்த செயல்கள் அவ்வளவும் பயனற்று போகும். கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் சரி, வறுமை வந்துவிடுமோ என்ற பயத்தை நான் அமைத்திருக்கின்றேன். யார் புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் இவ்வளவையும் கொண்டு வாழ முடியாது என்ற நிலைக்கு வந்து பெரும் துயரத்துடனே அவர்கள் பண்ணிப்பார்கள். உங்களுடைய மரணத்தின் போது நிம்மதியோ அமைதியோ இது கொடுக்காது. திருத்தறியாத ஆன்மாவாக வெளியேறுமே அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். நிராகரித்து வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான். என்னுடைய உணர்வை நீங்கள் மதித்தும் மரியாதை செய்தும் கண்ணியப்படுத்தியும் என் ஒருவனைத் தவிர இதை நிறைவேற்றுக் கொள்வன் இல்லை என்பதை உணர்ந்தும் அவனுக்கு சரணந்தவர்களாக வாழ்வது நான் இறைவனை ஏற்றுக்கொண்டு வாழ்வதாகும். எவர்கள் நிராகரித்தும் அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தடுத்துக் கொண்டு விழுந்தார்களோ, நீங்கள் டாக்டர் தான் சொல்ல வேண்டும், இறைவனை நம்பக்கூடாது என்று கூறிக்கொண்டிருந்தார்களோ, அவர்களுடைய செயல்களை இறுதியில் பயனில்லாமலாக்கிவிட்டான். பயனற்ற வாழ்க்கையில் நீங்கள் செல்வதற்கு முன்பாக உணர்வுடைய வாழ்க்கையில் இன்று நீங்கள் அமையுங்கள். உணர்வுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமும். வெளிப்படையான கண்கள், காது, மூக்கு என்ற இந்த 5 புலன்களை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை மிருகத்தனமான வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனிதன் என்றால் மனிதனை உயர்த்துவது உங்களுடைய உள்ளத்தினுடைய கிளக்கைகள். உங்களுடைய உள்ளத்தில் இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் அங்கு உங்களுக்காக இருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளுங்கள், இன்று முதலாக உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். போதுமான அளவுக்கு உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பாக வேட வேண்டுமா அல்லது சாம்பலாய் போவேன் என்ற அந்த எண்ணத்தோடு வாழ வேண்டுமா, நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். டாக்டர்களை நம்ப வேண்டுமா, கல்வியறிவை நம்ப வேண்டுமா, அல்லது உங்களுடைய சுயமான இறைவன் அறிவிக்கக்கூடிய அந்த ஆற்றலின் பக்கம் திரும்பி அவனுடைய ஆற்றலின் பாதுகாப்பில் வாழ வேண்டுமா, எனக்கும் அறிவு இருக்கிறது என்று திமிராக வாழ வேண்டுமா என்று கேட்டால், இறைவனுடைய ஆற்றலின் பாதுகாப்பில் வாழ்வதற்காக என் அறிவை நான் அர்ப்பணிக்கின்றேன், தியாகம் செய்கின்றேன், அப்புறம் விட்டுவிட்டேன், இறைவனுக்கு நான் சரணடைந்தேன். இந்த வாழ்க்கையை இன்று முதலாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ள இறைவன் போதுமானவன். இதுவரையில் நான் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நஷ்டம் அடைத்துக் கொண்டிருந்த வாழ்க்கையிலிருந்து என்னை இறைவித்திருப்பதற்காக வேண்டி இறைவனுக்கு நன்றியுடன், என் இறைவனே எங்களை நீ வழிநடத்து, எங்களை எங்களுடைய பொறுப்பில் விட்டுவிடாதிருப்பாயாக என்ற அந்த பணிவுடன் உங்களுடைய வாழ்க்கையை இன்று முதலாக ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய அவ்வளவு துன்பங்களையும் என்று நீங்கள் இறைவன் போதுமானவன்.